தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான்.
போதும். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்தில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இங்கே பார்க்கும் பொழுது இன்றைக்கு இதனுடைய பின்னணி கொஞ்சம் மேலோட்டமாக சில விஷயத்தை சொல்கிறேன். இந்த யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்தில் இப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் என்று இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதா கர்த்தருக்கு பயந்த ராஜாக்களால் அரசாட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதி. சவுல் மூலமாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் 40 வருஷங்கள் அரசாளப்பட்டது. அதை தொடர்ந்து தாவீதின் மூலமாக 40 வருஷங்கள் இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரங்களும் ஆளப்பட்டது. அதற்கு பிறகு சாலமோன் மூலமாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் 40 வருஷம் ஆளப்பட்டது. இவங்க மூணு பேர் மூலமாக இப்படி அரசாட்சி நடந்தது. ஆனால் சவுலுக்கு பிறகு வந்த தாவீது ஆண்டவருடைய வழிகளில் உண்மையாய் நேர்த்தியாய் கர்த்தரை பின்பற்றினவனாய் இருந்தபடியினால் 40 வருஷம் அவன் கையிலே கர்த்தர் அரசாட்சி கொடுத்தார். அரசாட்சி கொடுத்தது மட்டுமல்லாமல் தாவீதின் குடும்பத்தை விட்டு ராஜ்யம் என்றைக்குமே பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். உன்னுடைய சந்ததியை விட்டு ராஜரீகம் ஒருபோதும் போகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தாவீதின் உத்தமத்து நிமித்தம் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். அதே வேளையில் நாம் அவருடைய வார்த்தைகளில் உண்மையை தவறி விட்டால் அதிலே சில மாற்றங்களை ஆண்டவர் செய்வார், புரியுதுங்களா? ஆனால் பேசிக்காக தன்னுடைய உண்மையிலிருந்து ஆண்டவர் மாற மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் சில மாற்றங்களை ஆண்டவர் செய்வார். இது வேத முழுசுலையும் பார்க்க முடியும். எப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையில் அவர் கடைசி வரைக்கும் உண்மையானார். கொடுப்பேன்னு சொன்னவர் கண்டிப்பாக அவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். ஆனால் சில மாற்றம் நடந்துச்சு. என்ன, 100 நாளில் போக வேண்டிய இடத்திற்கு 40 வருஷம் கழித்து போனாங்க. அது மாற்றம், அது உடன்படிக்கைக்கு வந்த மாற்றம். அப்போ வந்து ஆண்டவர் தன்னுடைய அடிப்படையில் தன்னுடைய வார்த்தைகளை மாற்ற மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் நாம் அவரை விட்டு வெளியே போனால் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார், அதற்குரிய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். அப்படி பார்க்கும் பொழுது தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். என்னென்னா, உன் சந்ததியை விட்டு ராஜரீகம் ஒருபோதும் போகாது அப்படின்னு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படி கர்த்தர் வந்து தாவீதுக்கு பின்பு சாலமோனுக்கு கர்த்தர் அதை கொடுத்தார், தாவீதின் வம்சத்தில் கொடுத்தார். ஆனால் சாலமோனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். சாலமோன் ஆரம்பத்தில் நல்ல விதத்தில் ஆண்டவரை தேடின மனுஷன். இதை நீங்கள் 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறதால் அவுட்லைன் தான், இப்போ தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் இந்த பின்னணி ஏன் இது இப்படி வருது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி அப்படி பார்க்கும்போது சாலமோனுடைய ஆரம்பம் ரொம்ப நல்ல ஆரம்பம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். சாலமோன் அரசாட்சியில் வந்த உடனே அவன் இளம் வயது உள்ளவனா, அவன் எதிர்பாராத நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விட்டான். அவனுக்கு முன்னால் மூத்த பிள்ளைகள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சாலமோனை கொண்டு வர அது பத்சேபால் விண்ணப்பம் பண்ண ஆண்டவர் அதை அங்கீகரித்து கொடுத்து விட்டார். அப்போ வந்து வயசும் கிடையாது, அவனுக்கு அனுபவம் கிடையாது, எதுவுமே தெரியாது. அப்படி உட்கார வைக்கப்பட்ட உடனே ஆனால் அவனுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது, ஆண்டவர் மேலே அன்பு கூறப்பட்டு அவனுக்கு தெரிஞ்சது. அவன் ராஜரீகத்தில் வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை உண்மையாய் தேடினான். அன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே 1000 பலிகளை அவர் செலுத்துகிறான். அவர் ராஜரீகத்தில் உட்காரும் போது 1000 பலிகளை செலுத்துகிறான். அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்வார். நீ கேட்கறத நான் கொடுக்குறேன், விரும்புகிறத கேள். அப்போ கர்த்தரிடத்தில் அவன் ஞானத்தை கேட்பான். ஆண்டவருக்கு அது உகந்த விண்ணப்பமாக இருக்கும். 1 Kings 3:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய பார்வையில் அது உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுத்தாரு? உனக்கு நீ கேட்கிற ஞானத்தை மட்டுமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், நீடி ஆயுளை கொடுப்பேன், உனக்கு பின் சகலமும் கர்த்தர் நேர்த்தியை நடத்துவேன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதன் பிறகு, நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினால் உனக்கு ஆயுசு நாட்களையும் நீடிக்க பண்ணுவேன் அப்படி சொல்லி ஒரு கண்டிஷனோடு தான் செய்வார். நீ உண்மையாக என்னை பின்பற்றுவாயானால், 10வது வசனத்துக்கு பிறகு படிக்கலாமா? 1 Kings 3:10 பிறகு படிப்போம்.
ஆகையால் தேவன் அவனை நோக்கி,
நீ
உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும்,
உன்
சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தையே கேட்டு, நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை, உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால், உன் வார்த்தை
உனக்கு தந்தேன்
உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல.
நல்லா கவனிங்க, இங்கதான் கரெக்டா கர்த்தர் செக் வைப்பாரு. உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல
நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில்.
கண்டிஷன் போட்டார், என் வழிகளில் நடப்பாயாகில்
உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார்.
அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல சாலமோனை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்துகிற பொழுது அவன் கேட்ட ஞானம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல காரியத்தை கேட்டுட்டான்னு சொல்லிட்டு, ஞானத்தை மட்டுமல்ல கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்னாரு, ஆயுசு நாட்களை கொடுக்குறேன்னாரு, கனத்தையும் மகிமையும் கொடுக்குறேன்னாரு, இது வரைக்கும் இல்லாத யாருக்குமே கொடுக்காத கன மகிமை கொடுக்குறேன்னாரு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒன்று சொல்கிறாரு, நீ உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல என் வழிகளில் நீ நடப்பாயாகில் உனக்கு ஆயுசு நாட்களும் பெருகியிருக்கும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வச்சுட்டார். நீ உனக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் அதே நேரத்தில் நீ உண்மையாக நீ நடந்தீங்கன்னா அதெல்லாம் அனுபவிப்பேன், இல்லைனா இல்லை. கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது அது நீங்கள் தெரியும். 1 Kings 11:11 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாலமோன் ஆண்டவரை விட்டு முழுவதுமாய் விலகி போவான். அவன் அநேக கர்த்தரி அறியாத அந்நிய ஜாதி பெண்களை அவன் திருமணம் செய்வான். அப்படி திருமணம் செய்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவன் ஆலயம் கட்டுவான். பெலிஸ்திய பெண்ணை கல்யாணம் பண்ண அதுக்குள்ள பெலிஸ்தியர்களுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அம்மோனியர் மோவாபியர் எல்லா பெண்களையும் திருப்திப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்ற அவங்களுடைய தெய்வங்களை அவன் விக்கிரக கோயில்களை கட்டுவான். எங்கே? எருசலேமிலே கட்டுவான். எருசலேமிலே அவன் கர்த்தருக்கு கட்டின ஆலயம் ஒன்று, ஆனால் அவன் அந்நிய தெய்வங்களுக்கு கட்டின ஆலயம் ஏராளம். தன்னுடைய ஒவ்வொரு மனைவிகளுக்கும் அவன் ஆலயத்தை கட்டுவான். அது படிக்கலாமா? 1 Kings 11:11 வாசிக்கும்.
ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல்,
மோவாபியரும்
அம்மோனியரும்
ஏதோமியரும்
சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் வைப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான
700 மனையாட்டிகளும்
300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள்.
அவங்களுக்காக அவன் ஆலயத்தை கட்டினது மட்டுமல்ல, அந்த தெய்வங்களை அவன் பின்பற்றவும் செய்தானான். அதுதான் ரொம்ப கொடுமை. அவளுக்காக போனா போதும் ஒரு ஆலயத்தை கட்டி அவனை திருப்திப்படுத்த மட்டும் செய்யல, இவனும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறான்.
அதனால் அவனுடைய இருதயம்
அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல
தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும்
அஸ்தரோத்தை பின்பற்றி இருக்கிறான்.
அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான
அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய
மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செஞ்சான்.
எவ்வளவு தூரம் வழுவி போயிருக்கிறான் பாருங்க. அவன் மொத்தத்திலே டோட்டலா ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டான். எல்லாரையும் திருப்திப்படுத்தும்படி எல்லாருக்காகவும் கோயிலை கட்டினது மட்டுமல்ல, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இவனும் போய் அந்த கோயில்களிலே பணிந்து வணங்கினான். அதுவும் எருசலேமுக்கு எதிராகவே கட்டினான். அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன். அவன் எருசலேமிலே கர்த்தருக்கு கட்டின ஆலயம் ஒன்று, ஆனால் அந்நிய தெய்வங்களுக்கு அவன் கட்டின ஆலயங்கள் நிறையா. அவ்வளோ ஆலயங்களை கட்டி அவன் கர்த்தரை விட்டு முழுவதும் சோரம் போனான். இப்படி போகும்பொழுது ஆண்டவர் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 11 அதிகாரத்துக்கு பிறகு 12 அதிகாரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய சந்ததியிலிருந்து கர்த்தர் பிடுங்குவார். அவனுடைய வேலைக்காரனுடைய மகன் அவன் கையில் கர்த்தர் 10 கோத்திரங்களை பிரித்து கொடுப்பார். அது பெரிய சரித்திரம், அதெல்லாம் எடுத்தோன்னா அது அது சப்ஜெக்ட் அப்படி போயிடும். சாலமோனுக்கு ஆண்டவர் 2 கோத்திரங்களை கொடுப்பார். இந்த 2 கோத்திரங்கள் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம். அப்போது இந்த யூதா கோத்திரத்தை வந்து சாலமோன் தாவீது அந்த கோத்திரம் அவங்க வந்து கர்த்தருக்காக நிற்பாங்க. இவர்களை யூதா என்றும் 10 கோத்திரங்களை கர்த்தர் இஸ்ரவேல் என்றும் கர்த்தர் வந்து பிரிக்கிறார். பிரித்து தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையில் உண்மையாக இருக்கும்படி அந்த வார்த்தையிலே தான் தவறிவிடக்கூடாது என்பதற்காக போனா போதுன்னு ஒரு 2 கோத்திரத்தை கர்த்தர் அந்த வம்சத்துக்கு கொடுத்துட்றார். அவ்வளோதான், உண்மையாக சொல்ல போனால் போனா போதுன்னு தான் கொடுக்குறார். தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கிலே அவர் உண்மையாக இருக்கணும், அந்த ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறார். மற்றபடி 10 கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டு இவன் கைவிட்டு போயிடுது. அவர்கள் இஸ்ரவேல் என்ற பெயரோடு இருக்கிறாங்க, இவங்க யூதா என்ற பெயரோடு இருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், அதுக்கு பின்னால் நடந்தது நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூதா கோத்திரத்தில் எழும்பின ராஜாக்கள் பெரும்பாலானவர்கள் நல்ல தேவ பக்தியுள்ள ராஜாக்கள் எழும்பினாங்க. நல்ல கர்த்தருக்குள்ளாக நின்ன நல்ல யோசபாத் போன்றவர்கள், எசேக்கியா ராஜா போன்றவர்கள், இப்படி நல்ல தெய்வ பக்தியுள்ள கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறதான நல்ல ராஜாக்கள் யூதாவிலே எழும்பினாங்க. இஸ்ரவேலிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவபக்தியான ராஜாக்கள் எழுந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானவன் ஆகாப். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவபக்தியுள்ள ராஜாக்கள், ஆண்டவரை தேடாமல் விக்கிரகங்களை தேடி பிசாசுகளை வணங்கின ராஜாக்கள். இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரம் வந்து சரியான விதத்திலே அவர்கள் இருக்கலை. ஆனால் இந்த 2 கோத்திரங்களிலே நல்ல ராஜாக்களை கர்த்தரை எழுப்பினார். ஆனால் 1-2 பேர் கொஞ்சம் மோசமாக போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எசேக்கியாவின் மகன் மனாசே, இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தரை விட்டு விலகி போனதான ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி இருந்தது. ஆனால் ஆவரேஜாக பார்க்கும் பொழுது யூதாவிலே எழும்பின ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இஸ்ரவேலில் எழும்பின அநேக ராஜாக்கள் சரியாக இல்லை. அதாவது அப்படி சரித்திரப்போவது, இந்த ராஜாக்களின் காலம் முழுவதும் இப்படி போகிறது. இப்போது இந்த யூதாவின் ராஜாக்களிலே இவர்கள் நல்ல வந்து கொண்டிருந்தாலும் கூட மனாசே மிகவும் மோசமானவனாக இருந்தான். அவன் வந்து முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்தான். இதில் வந்து ஒரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனாசை குறித்து நான் சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் சொல்லணும். இந்த மனாசைக்கு பிறகு தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. இந்த மனாசை குறித்து ஒரு காரியம் சொல்லணும். இந்த மனாசையுடைய தகப்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா வந்து நல்ல தேவ பக்தி உள்ளவன், கர்த்தருடைய வழிகளிலே உத்தமமாய் நடந்தவன், கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினவன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு வாழ்க்கைக்கு வந்து ஒரு முடிவு வைக்கிறார். அவனுக்கு வந்து கேன்சர் வியாதி அவன் கழுத்திலே தோன்றுகிறது. ஆண்டவர் அனுமதிக்கிறார். அனுமதித்து ஏசாயா தீர்க்கதரிசி, அந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. ஏசாயா மூலமாக ஆண்டவர் அந்த செய்தி அனுப்புகிறார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது எசேக்கியாவுக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. தன்னுடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படிங்கிறத அவனால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். ஏசாயா சொல்லிட்டு போயிடுறார் ஆண்டவருடைய வார்த்தையை. ஆனால் எசேக்கியா பார்த்தீங்கன்னா சுவர்புறமாய் திரும்பி அழுவான். ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நான் உத்தமமாக நடந்தேனே, இப்படி எனக்கு ஒரு வார்த்தையை நீர் அனுப்பிவிட்டீரே என்று சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி அழுவான், கெஞ்சுவான். கெஞ்சும் பொழுது கர்த்தர் மறுபடியும் ஏசாயாட்ட சொல்லுவார், நீ போய் திருப்பி என் தாசனாகிய எசேக்கியாட்ட போய் சொல்லு, அவன் ஆயுசு நாட்களை இன்னும் 15 வருஷம் கூட்டினேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்பியும் தன்னுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ளுகிறார். தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவன் கேட்டதுனாலே ஒரு 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறார். அந்த 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆன பிறகு அப்போ அவன் சொல்லுவார், நீ அத்திப்பாழடையை போடு எல்லாம் சொல்லி அனுப்புவார். அதே போல் அவனுக்கு அந்த மரண தருவாயிலிருந்து அவனுக்கு சுகம் கிடைக்கிது. 15 வருஷம் அவனுக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகிற அந்த கட்டத்தில் பிறந்தவன் தான் மனாசே. நீங்கள் நல்லா படிச்சுக்க தெரியும். நான் இப்போ உங்களுக்கு நான் எடுக்க வந்தேன், இதுக்கு எடுக்க வந்தேன், அதனால் நான் எடுக்கலை. அந்த 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அங்கே அந்த நேரத்தில் பிறந்தவன் தான் மனாசே. இந்த மனாசே பார்த்தீங்கன்னா யூதா ராஜாக்களிலே ரொம்ப மோசமாய் நடந்தவன்ல இவன் ஒருத்தன். ஆண்டவருடைய வழிகளை விட்டு சுத்தமாக விலகி விக்கிரகத்துக்கு பின்னால் போய் இப்படி அவன் ஆண்டவரை தேசத்தையே பாவத்தில் தள்ளி விக்கிரக ஆராதனையில் தள்ளி மிக மோசமாய் தேசத்தை கெடுத்து போட்டவன். ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் தேவ மனுஷர்களை அவமதித்து கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த தவறான விக்கிரக ஆராதனைகள் அதற்கு ரொம்ப ஊக்குவித்தவன் இந்த மனாசே. இப்படி போகும் பொழுது ஆண்டவர் மனாசேக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அவனை வந்து கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அவன் கர்த்தரை நோக்கி கடைசி நேரத்தில் கெஞ்சும் பொழுது ஆண்டவர், சரி உன் நாட்களிலே நான் இறங்காமல் உன்னுடைய பிள்ளையின் நாட்களிலே நான் உனக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை கொடுப்பேன்னு அதை கர்த்தர் தள்ளுவார். அதுதான் இங்கே பார்க்கும்போது யோயாக்கீம் அரசாண்ட நாட்களிலே மனாசேயின் பாவத்தினால் வந்த விளைவு. யோயாக்கீம் நாட்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார், யூதாவை நேபுகாத்நேச்சர் கையிலே ஒப்பு கொடுப்பார். இப்போ நான் இந்த முதல் வசனத்தை விளக்கிறதுக்கு தான் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்குது, ஏன்னா அதோட பேக்ரவுண்ட் அதுதான். இந்த இடத்துல பார்க்கும்போது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இப்போ அதை தான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இது ஏன் இப்படி நடந்துச்சுனாக்க, மனாசேயின் பாவத்தின் விளைவு. அவன் கடைசி நிமிஷத்தில் மனம் திரும்பிட்டதுனால அவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அது நடக்குது. ஆண்டவர் அதை வந்து ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நான் உங்களுக்கு ஒரு 2 விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். எதுக்காக இந்த இடத்துல நான் மனாசே குறித்து சொல்லும் பொழுது ஏன் எசேக்கியாவிலேருந்து நான் ஆரம்பித்து கொண்டு வந்தேன் அப்படின்னா, எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய ஆயுசு நாட்களுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டார், ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு அவன் அழுது கெஞ்சி கேட்டு அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் இந்த காரியம் இப்படி நடக்குது. இந்த மனாசே பிறந்து இதெல்லாம் நடந்துச்சு. அதனுடைய விளைவு தான் தேசத்தை கர்த்தர் நேபுகாத்நேச்சார் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் அதுக்கு பின்னால் தான் வருது. அதனுடைய விளைவு தான் அதெல்லாம். இதிலிருந்து நம்ம ஒன்று தெரியணும், ஆண்டவர் ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை நம்ம வந்து மாற்றி அமைக்கிறதற்கு போராடக்கூடாது. இது ரொம்ப ஒரு விஷயம். அது நல்லதாக இருக்கட்டும், நமக்கு நல்லதாக தெரியலாம், ஆனால் அது உண்மையிலே ஆண்டவர் எது சொல்கிறாரோ அதுதான் நல்லது. நமக்கு நல்லதாக தெரியறதெல்லாம் நல்லது நம்ம சொல்லிட முடியாது. எசேக்கியாவை பொறுத்த மட்டும் அவனுக்கு அந்த மரணத்தை அவன் விரும்பலை. இன்னொரு அவன் மரணத்தை விரும்பாமல் அவன் கர்த்தரிடத்தில் கெஞ்சினதுனாலே ஒரு 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன், அந்த 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தான் அவனுக்கு பிரச்சனையை உருவாக்குச்சு. அவன் அதோடு அந்த நேரத்திலே அவனுடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் மனாசே என்ற ஒருவன் உலகத்துக்கு வந்திருக்கவே மாட்டான். புரிதல், மனாசேன்னு ஒருத்தன் வந்திருக்கவே மாட்டான். இதை வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார், ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறாருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றி அமைக்க போராடி அதை மாற்றி அமைக்க முயற்சி செய்யக்கூடாது. அதை மாற்றி அமைக்க முயற்சி செய்யும் பொழுது அதிலே பின்விளைவுகள் வரும், அதனால் மோசமான விளைவுகள் ஏற்படும். அதற்கு வந்து இந்த எசேக்கியா ராஜா ஒரு சரியான உதாரணம். எக்ஸ்டெண்ட் பண்ண போய் தான் மனாசே என்கிறவன் தோன்றினான். சரி, அப்போது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மனாசேயின் பாவம், அவனுடைய ஆண்டவரை விட்டு விலகின காரியங்கள் தான் ஆண்டவர் யூதாவை இந்த நேபுகாத்நேச்சாரிடத்தில், பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. இன்றைக்கு நம்ம கவனிக்கணும், ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவர் என்றைக்குமே அவர் நடத்துகிறார். இதுதான் யூதாவுடைய சாம்ராஜ்யத்தின் முடிவு. இவங்க கடைசியில் என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க, போய் மாட்டிக்கிறாங்க. எங்கே நாம் நேபுகாத்நேச்சாரிடத்தில் பாபிலோனிய சிறையிறப்புக்கு போயிடுறாங்க. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் உண்மையாக இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்தார். எப்படின்னா, தாவீதின் வம்சத்துக்கு அரசாட்சியை கொடுத்தார். ஆனால் இப்போ அந்த அரசாட்சிக்கு ஒரு முடிவு, ராஜரீக அந்த அரசாட்சிக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு கர்த்தர் இவர்களை சிறையிருப்புக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அப்போ இதிலிருந்து நம்ம ஒன்று மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய கர்த்தர் என்றைக்குமே நாம் அவரை பின்பற்றும் பொழுது அவர் நம்மை மேன்மையாய் நடத்துகிறார், கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்துகிறார். குறைவுபடும் பொழுது சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார், சில காரியங்களை கர்த்தர் செய்து நம்மை ஒழுங்குபடுத்த நினைக்கிறார். அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவர்கள் சுத்தமாய் ஆண்டவரை விட்டு போகும் பொழுது வேறு வழி இல்லாமல் அவர்களை கர்த்தர் அந்நியர்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இது வந்து கடைசி ட்ரீட்மெண்ட், அந்நியர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இது வேதம் முழுவதிலும் இருக்கிற காரியம் இதுதான். இது நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள், இந்த ஒரே கான்செப்ட் தான் போயிட்டே இருக்கும். நியாயாதிபதிகளின் காலத்தில் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் புக்கை நீங்கள் நிதானமாக படிச்சிங்கனாலே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வந்து நடத்துவார், நியாயாதிபதிகளை கொண்டு நடத்துவார். அவர்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து நடத்துவார். கர்த்தரை விட்டு விலகுவார்கள், உடனே கர்த்தர் ஒரு அந்நியர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார், மீதியானியர் கையில் ஒப்பு கொடுப்பார், இப்படி பல பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார், இப்படி பலர் கையில் ஒப்பு கொடுப்பார். அவங்க அவங்களால் நெருக்கப்படுவாங்க, ஒரு 20 வருஷம் நெருக்கப்படுவாங்க, 40 வருஷம் நெருக்கப்படுவாங்க. கடைசியில் அந்த நெருக்கடியின் உச்சத்தில் ஆண்டவரை தேடுவாங்க. மறுபடியும் ஒரு நியாயாதிபதி கர்த்தர் எழுப்புவார், மறுபடியும் கர்த்தர் அவளை விடுதலை செய்வார். அப்படி எழுப்பப்பட்டவங்க தான் சிம்சோன், கிதியோன், எப்தா, பாராக், தெபராள், இவங்க எல்லாருமே அப்படி வந்தவங்க தான். இதில் சாமுவேல் தான் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தவர், நியாயமும் விசாரிச்சிருக்கிறாரு, தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் வந்து ராஜாக்களின் காலத்தை கர்த்தர் கொண்டு வர்றார். சாமுவேலுக்கு பிறகு சாமுவேலுடைய பிள்ளைகள் ராஜாவாக வந்திருக்கணும், அதை நியாயாதிபதிகளாக வந்திருக்கணும். ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைகள் அதற்கு ஏற்ற விதத்தில் தகுதியாக இல்லை. அதனால தான் கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, ராஜாக்களை கேட்கிற நேரத்தில் அந்த இவங்க பிள்ளைகள் சரியாக இல்லாத காரணத்தினாலே, சாமுவேலுடைய பிள்ளைகள் சரியாக இல்லாத காரணத்தினாலே ஜனங்களும் ராஜாவை கேட்டதுனாலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சவுலை கொண்டு வரார். அது இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்தோம். அதனால தான் கர்த்தர் சவுலை அங்கே கொண்டு வரார். சரி, அது அப்படி போட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ளணும், இவர்களை கர்த்தர் இந்த நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் மனாசேயின் நாட்களிலே ஏற்பட்டதான கர்த்தரை விட்டு விலகின காரியங்கள். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். 2வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாம்.
அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
அவன் அந்த பாத்திரங்களை
சிநேயா தேசத்தில் உள்ள
தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய்
அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான்.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்பொழுது கர்த்தர் இவருடைய நேபுகாத்நேச்சர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவாலயத்தின் பாத்திரங்கள் எல்லாமே சுத்த பொன்னினால் செய்யப்பட்டது. அவனுடைய பாத்திரங்கள், அந்த பொற்பாத்திரங்கள் எல்லாமே சுத்த பொன்னினால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடம் செய்கிறாராம், ஒப்பு கொடுத்தாராம். அவன் அந்த பாத்திரங்களை சிநேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். சிநேயார் தேசம், இந்த சிநேயார் தேசம் என்பது இன்றைக்கு சொல்ல போனால் ஈராக் என்பதை குறிக்கும். இன்னைக்கு ஈராக், அதுதான் சிநேயார் தேசம். அந்த சிநேயார் தேசம் என்பது தான் அன்றைக்கு இருந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம். புரியுதுங்களா? பாபிலோனிய சாம்ராஜ்யம், நேபுகாத்நேச்சார் அரசாட்சி செய்த இடம் சிநேயார் தேசம். சிநேயார் தேசம் தான் பிற்காலத்தில் அது பாபிலோன் என்றும் அது சொல்லப்பட்டது. அப்போ இந்த பாபிலோன் என்று சொல்லப்பட்ட இடம் வேறு எதுவும் கிடையாது, இதுதான் ஆரம்பத்திலே ஜனங்கள் நாகரீகம் அடையும் பொழுது பாபேல் கோபுரத்தை கட்டினதான இடம் அதுதான். புரியுதுனா? இது ஆதியாகவும் 11 வரும். ஆதியாகவும் 11 அவர்கள் பாபேல் என்னும் கோபுரத்தை ஜனங்கள் கட்டினார்கள். அந்த பாபேல் என்கிற கோபுரம் இருந்த அந்த இடம்தான் சிநேயார் தேசம். அந்த இடம்தான் பிற்காலத்தில் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு அதே இடம்தான் ஈராக் என்றும் அழைக்கப்படுகிறது. புரியுதுல? அதே இடம்தான், அதே இடத்துல தான் நம்ம வந்து நேபுகாத்நேச்சார் அரசாட்சி செய்த இடம். நம்முடைய காலத்தில் சொல்ல போனால் சதாம் ஹுசைன் அரசாட்சி செய்த இடம் அதுதான் அந்த சிநேயார் தேசம் என்பது. இதெல்லாம் ஒரே இடம்தான். சரி, இப்போ இந்த சிநேயார் தேசம் பாபிலோனியனுடைய சாம்ராஜ்யம். அப்போ அந்த பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தில் அவர்கள் அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது, பாபிலோனிய சாம்ராஜ்யம் என்றாலே விக்கிரகாராதனைக்கும் பாவத்திற்கும் பெயர் போனவர்கள். பாபிலோனியர்கள் விக்கிரகாராதனைக்கும் பாவத்திற்கும் பெயர் போனவர்கள். சகலவிதமான பாவங்கள், அருவறுப்புகள் அவங்களுடைய வாழ்க்கையிலே, அவங்களுடைய கலாச்சாரத்தில் நிறைந்திருந்தது. அதில் வந்து அது அவங்களுக்கு எந்த விதத்துலையும் மற்றவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களுடைய பாவத்தை நம்ம வந்து பிரசங்கமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பாபிலோனுடைய பாவம் என்பதும் அவங்களுடைய கலாச்சாரம் என்பதும் அவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரம் உடையது தான் பாபிலோனிய கலாச்சாரம். அப்படிப்பட்டதான அவங்க எந்த ஒரு வரையறை நெறிமுறை கிடையாத ஒரு அசுத்தமான வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்த ஒரு ஜனம்தான் பாபிலோனிய கலாச்சாரம். அப்படிப்பட்ட அவர்களுக்கு கோயில் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், இந்த அவங்களுடைய கலாச்சாரம் என்பது கோயில்களும் கலாச்சாரத்தையும் பிரிக்கவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்து கோயில்களிலே பல இடங்கள் பார்த்திங்கன்னா அருவறுப்பான விக்கிரகங்கள், அசுத்தங்கள், அசுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய விக்கிரக சிலைகள் நிறைந்திருக்கும். இது அவங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. எங்கே பிரதிபலிக்கிறது கேட்டீங்கன்னா, கோயிலில் தான் பிரதிபலிக்கும். அங்கே இருக்கிற விக்கிரகங்கள் தான் அசுத்தத்தை காட்டும். அந்த கலாச்சாரத்தை தான் அந்த கோயில் பிரதிபலிக்கும். அப்போது இவனுடைய கலாச்சாரம் அசுத்தமான கலாச்சாரம், அது அவங்களுடைய கோயில்களிலும் பிரதிபலிக்கிறது. இன்றைக்கும் அதே ட்ரெண்டு தான். புரியுதுனா? இன்றைக்கும் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரியருடைய கோயில்கள் எல்லாமே அசுத்தத்தை உலகத்திற்கு காட்டும், அருவறுப்பை காட்டும். புரியுதுலா? பாவத்தை வெளிப்படுத்துகிற விக்கிரகங்கள், அசிங்கமான விக்கிரகங்கள், மோசமான காரியங்கள் தான் அதில் இருக்கும். காரணம், அது அவருடைய கலாச்சாரத்தை கோயில்கள் வழியாக ஜனங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அங்கே ஜனங்கள் கூடி வருகிற அப்படின்னாலே அதை ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார்கள். அது கோயில்களின் மூலமாக ஜனங்களுக்கு அவங்க உள்ளத்தில் அதை விதைக்கப்படுகிறது. சரி, இப்போது இப்படிப்பட்டதான இந்த கோயில்களிலே இப்போது கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இதுதான் பாருங்கள், ரொம்ப கொடுமை. கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று செய்யப்பட்ட பொற்பாத்திரங்கள், அது ஆண்டவரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. தேவாலயத்தை கட்டினவன் சாலமோன், அவனுடைய நாட்களிலே பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் கணக்கே கிடையாது. சாலமோனுடைய நாட்களிலே அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது அவனுக்கு இருந்த பொண்ணும் வெள்ளியும் கணக்கில் அடங்காது. சும்மா கணக்கில் அடங்காதுன்னா எத்தனை டன்னுன்னு சொல்ல முடியாது. புரிதலா? எத்தனை டன்னுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு என்ன சொல்றதுன்னா, அவ்வளவு விலையுள்ள அவ்வளவு பொற்பாத்திரங்கள்லாம் அவனுடைய பொண்ணு அவங்ககிட்ட இருந்துச்சு, சாலமோன் காலத்தில் இருந்துச்சு. அவைகளினால் ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று அவன் விசேஷமாக ஏராளமான பாத்திரங்களை, பொற்பாத்திரங்களை செய்து அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் வச்சிருந்தான். அவைகளில் சிலவற்றை, எல்லாத்தையும் கிடையாது, சிலவற்றை இந்த நேபுகாத்நேச்சார் எடுத்து சென்றிருக்கலாம். சிலதுன்னு சொல்றதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொள்ளையா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியணும்னா, சில வருஷத்துக்கு முன்பதாக கேரளாவில் பத்மநாபா கோயில்னு சொல்லி அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அதனுடைய லாக்கர்ஸ் வந்து உள்ளேருந்து திறந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தங்க பாத்திரங்கள் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கிலோவா என்னமோ 4.5 லட்சம் கிலோன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தங்கம், தங்க பாத்திரங்கள். அதில் வந்து 3 ரகசிய அறைகளை திறந்தாங்க, 2 அறைகளும் 3 அறைகளும் திறந்தாங்க. அதில் திறந்ததுலேயே 4.5 லட்சம், இந்தியாவில் எந்த இடத்துலையுமே அவ்வளோ தங்கம் கிடையாது, அத்தனை பியூர் கோல்டு, சுத்த தங்கத்தில் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கேரளாவில் எடுத்தாங்க. அதில் வந்து அதுலேயும் ஒரு 2 அறை தான் திறந்தாங்க, இன்னொரு ரகசிய அறைன்னு இருக்குது, 3 அறை. அந்த அறையை திறக்கலை. அதை திறக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியல, அது எதுவும் கவர்மெண்ட்ஸ் காரியம். அதில் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது என்பது தெரியல. இது ஏதோ அரசாங்க சூழ்ச்சி, அதை திறந்து அதை வெளியில் கொண்டு வர வேண்டாம், மறைக்கணும்னு நினச்சாங்களே தெரியல. ஒன்று திறக்கலைன்னு சொன்னாங்க. திறக்கப்பட்டதிலே 4.5 லட்சம் கிலோவோ என்ன வருது, அவ்வளவு தங்கம், தங்கத்தினால் நிறைந்த பாத்திரங்கள், விதவிதமான தங்க பாத்திரங்கள், பியூர் கோல்டு இப்போ இருக்குது. அது காவல் வைக்கப்பட்டிருக்குது கேரளாவில் பத்மநாபன். நீங்கள் வேணால் கூகுளில் அப்புறம் சர்ச் பண்ணி பாருங்கள், பத்மநாப டெம்பிள் கேரளா போட்டு பாருங்கள், அதில் இருக்கிற கோல்டு என்னென்னு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எங்கள் அக்யூரேட்டை இப்போ நான் சொல்லலை, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக அதில் கூகுளில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்துங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம நாட்டில் ஒரு விக்கிரக கோயிலில் இவ்வளவு தங்கம் இல்லை, நம்ம நாட்டில் கேரளாவில் எடுத்தது, கேரளா எடுத்தால் இப்போ அது இல்லை, இது ஒரு 10 வருஷத்தில் நடந்த விஷயம் நான் நினைக்கிறேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷன் பார்க்கும்போது இந்த பத்மநாபா டெம்பிளில் அதை விட பெரிய அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா சாலமோனுடைய நாட்களில் இருந்த ஐஸ்வர்யம் அவ்வளவு பெரியது. அவனுக்கு முன்னும் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் யாருக்கு இருந்தது கிடையாது, அவனுக்கு பின்னும் அந்த ஐஸ்வர்யம் யாருக்கு இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அவ்வளவு ஐஸ்வர்யம் அவருக்கு இருந்ததுனாலே பொன்னுடைமைகள் அவனுக்கு ஏராளம், டன் டன்னாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு பாத்திரங்களில் ஒரு பகுதி சுனையா தேசத்திற்கு, அதாவது பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. அப்படி கொண்டு செல்லப்படுவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்து விட்டார். ஏன்னா இவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்காத காரணத்தினாலே அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுத்து விடுகிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த முதல் 2 வசனங்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்றால், இது ஆண்டவரே அனுமதிக்கிறது. இவங்க தவறான பாதையில் ஆண்டவரை விட்டுவிட்ட காரணத்தினாலே, யூதாவின் புத்திரர் ஆண்டவரை விட்டுவிட்ட காரணத்தினாலே ஆண்டவர் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தர் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், நம்மை நடத்துகிறார், சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை விட்டு முற்றிலுமாய் விலகி போகும் பொழுது, ஆண்டவரை விட்டு டோட்டலாக அவங்க வந்து வெளியே வரும் பொழுது, ஆண்டவர் அவர்களை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார், சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அப்படி சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை அவர்களை நெருக்குவதற்கு கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் அப்படி நெருக்குவதற்கு ஒப்பு கொடுக்கிறார்னா, ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார், நேசித்து ஆனால் அவங்களை தொடர்ந்து நேசிக்கிறார், நேசித்து அவர்களை சரிப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் அந்த வகையை கையாளுகிறார். இது ஆண்டவருடைய பேட்டர்ன், இது ஹோல் பைபிள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் அப்படி சொல்கிறார், உங்களுக்கு பைபிளில் காட்டுறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18-ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 18-ஆம் அதிகாரம் 32-ஆம் வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே,
நீ
என்னை வேண்டிக் கொண்டபடியினால், அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல, நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, அவனுடைய ஆண்டவன்
கோபமடைந்து
அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான்.
நல்ல கவனிக்கணும், உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான்.
நீங்களும்
அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை
மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார்
என் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார், என் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார். எப்படி செய்வார்? அந்த ராஜா மன்னிக்காத ஒரு சுபாவம் உள்ளதான அந்த மனுஷனை உபாதிக்கிறவன் கையிலே ஒப்பு கொடுத்தானாம். அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்குமளவும் அவனை உபாதிக்கிறவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய எஜமான் அவனை உபாதிக்கிறவன் கையிலே ஒப்பு கொடுத்தான் சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் அப்படியே செய்வார். உபாதிக்கிறவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்போ பிதாவே அதை நமக்கு செய்வார்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார். நீங்கள் ஒருத்தர் மேல் ஒரு கசப்பு வச்சு மன்னிக்காமல் போனால் உபாதிக்கிறவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். யாரு? பிதாவே அப்படி செய்வார்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை ஒப்பு கொடுப்பாருங்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏன் கர்த்தர் அப்படி ஒப்பு கொடுக்குறாரு? காரணம் என்னன்னா, நம்மளை திருத்தறதுக்கு. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம வந்து தப்பு செஞ்சாலும் நேசிக்கிறார். நேசு என்ன செய்கிறாரு? அந்த தப்புலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நினைக்கிறார். அதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் நல்லதனமாக சொல்லி பார்ப்பாரு, கேட்கல, கண்டித்து பார்ப்பாரு, கேட்கல, கொஞ்சம் தண்டித்து பார்ப்பாரு, கேட்கல, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எச்சரித்து பார்ப்பாரு, அதையும் கேட்கல. கடைசியில் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் சரி, நம்ம சொல்லி இவன் கேட்கல சொல்லி கொண்டு போய் உபாதிக்கிறவன் கையில் ஒப்பு கொடுத்துட்றாரு. சரி, அவன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டோம் அப்படி சொல்லி அந்த டார்ச்சர் சிவியராக இருக்கும். அந்த டார்ச்சர் சிவியராக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனம் திரும்புவாங்க. இது ஆண்டவர் வந்து செய்கிறது இருக்குன்னா, அவங்க மேலே வச்சுருக்கிற அன்புனால் அவங்கள திருத்துறதுக்கு ஆண்டவர் செய்கிற எடுக்கிற ஒரு கடைசி முயற்சி. புரிதலாம். இந்த இடத்துல இந்த யூதா புத்திரர் இந்த பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இடத்துல ஒப்பு கொடுத்தது ஆண்டவர் அவர்களை முற்றிலும் கைவிட்டார் என்பது அர்த்தம் கிடையாது. புரிதலாம். அவங்கள வந்து முற்றிலும் கைவிட்டார் என்று அர்த்தமே கிடையாது. முற்றிலும் கைவிடலை. ஆண்டவர் அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 70 வருஷம் அவர்களுக்கு என்று ஒரு சிறை இருப்பின் காலத்தை கர்த்தர் வந்து அவங்களுக்கு நியமிக்கிறார். அந்த காலகட்டத்திலே கர்த்தர் அவர்களை சரிப்படுத்தி மோல்ட் பண்ணி கொண்டு வருவதற்காக கர்த்தர் அவர்களை வந்து ஒரு 70 வருஷம் சிறையிருப்பிலே கர்த்தர் கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அவ்வளோதான். அதனாலே அவர்களை சீர்படுத்துகிறார். ராஜாக்களின் காலத்தை முடிக்கிற அந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இது வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு நல்லதுக்கு தான். நம்ம வந்து ஆத்மாவை கர்த்தர் மீட்கிறார். ஹோல் பைபிளில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கர்த்தர் வந்து இது செய்கிறார். இது வந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மட்டும் இல்லை, சபையின் காலத்தில் நடந்திருக்குது. இதே கான்செப்ட் சபையின் காலத்தில் நடந்திருக்குது. வாசிக்கிறேன் பாருங்க, 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தை எடுங்க. இந்த கான்செப்ட் வந்து ஹோல் பைபிள் இருக்கிற கான்செப்ட். 5 அதிகாரம் வாசிக்கலாம், 4 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன்.
பவுல் மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்ப்பு கொடுக்குறேங்கிறார். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் வந்து பாவம், இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சபைக்குள்ளே பாவம் இருக்குது. முதல் வசனத்தில் பார்த்தாலே தெரியும் பாவம் இருக்குது. இது புறஜாதிகளுக்கும் சொல்லப்படாத பாவம் சபைகளே இருக்குது. சரியாக மன திரும்பாத ஆட்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க, அவங்க இடர்கள் உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆகையினாலே இந்த காரியத்தை குறித்து பவுல் சொல்கிறாரு, இவனை நீங்கள் எப்படி நீங்கள் தீர்ப்பு செய்யாமல் வச்சுருக்கிறீங்க, அதனாலே இப்படிப்பட்டவனுடைய ஆத்மா கர்த்தருடைய நாளிலே ரட்சிக்கப்படும்படி. அப்படின்னா என்ன? இந்த ஆத்மா அப்படிப்பட்ட ஆத்மா கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது, கர்த்தருடைய நாளிலே அது ரட்சிக்கப்படும்படி அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படி தீர்ப்பு செய்கிறேன்றார். அப்படின்னா சரீரத்தில் என்ன நடந்திருக்கும்? சரீரத்தில் கொடிய ஒரு வியாதி அந்த மனுஷனுக்கு வந்திருக்கும். மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்து மரணம் வரைக்கும் அவனை புரட்டி எடுத்திருக்கும். புரட்டி எடுத்து கடைசியில் அவன் ஐயோன்னு கதறி தன் வாழ்க்கை ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கதறி அழுது ஒப்பு கொடுத்து தன்னை சரிப்படுத்தி பாவ உண்மையாகவே மனஸ்தாபத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஆத்மா பரலோகத்துக்கு ரெடியாகிற வரைக்கும் அந்த மாம்சத்தில் அவனுக்கு பயங்கர போராட்டம் வேதனை இருந்திருக்கும். கடைசியிலே அப்படியே அவன் செத்துருப்பான், செத்துட்டான். ஆனால் அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போ. இது சிக்ஷை, அதே நேரத்தில் ஆண்டவருடைய அன்பு. உண்மையில் சொல்லப்போனால் ஆண்டவருடைய அன்பு. அந்த ஆத்மாவை நிரந்தரமாய் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்கு ஆண்டவர் அன்பினால் மாம்சத்தின் அழிவுக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆத்மாவை கர்த்தருடைய நாளிலே மீட்கப்படும்படி கர்த்தர் அப்படி பிசாசின் கையிலே சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன்கிறார் பவுல் சொல்கிறார். அப்போ இது வந்து காலகாலமாக இருக்கிற விஷயம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கடி அந்நிய ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்கிறார், பரமபிதா உங்களுக்கும் அப்படியே செய்வார்னு சொல்கிறார். பவுலுடைய காலத்தில், சபையின் காலத்தில் பாருங்கள், பவுல் அதே காரியத்தை செஞ்சுருக்கிறார். இதெல்லாமே நடந்திருக்குது. அப்போது இந்த சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுதல் என்பது தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று தான். சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுதல், அப்படி சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறதான இந்த காரியம் வரும்போது அவர்கள் மனம் திரும்புவதற்கு, தங்களை நல்ல ஒப்பு கொடுப்பதற்கு, அவர்கள் ஆத்மா பரலோகத்திற்கு தகுதி அடைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதனாலே கர்த்தர் அவங்கள வந்து நிரந்தரமாய் தள்ளி போடலை, ஒரு சிக்ஷைக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை சேர்த்து கொடுக்கிறார். அந்த ஆத்மாவை ஆண்டவர் சேர்த்து கொடுக்கிறார். அப்படித்தான் இந்த இடத்தில் இஸ்ரவேல் யூதா ஜனங்களை 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். சரி, இப்போ இந்த பாபிலோனிய சிறையிருப்பு இவர்களுக்கு வரும் பொழுது கர்த்தர் இதில் வந்து முழுவதுமாக கர்த்தர் அவர்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல. பார்த்தீங்கன்னா தேசத்தின் ஒரு பெரும்பகுதி அழிக்கப்பட்டாலும் ஒரு கூட்ட நல்ல ஆவிக்குரியவர்களை கர்த்தர் வச்சிருந்தார். இதில் வந்து பார்க்கும்போது இது நமக்கு தெரியும், 3வது வசனத்தை மட்டும் வாசிப்போம்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும்
யாதொரு மாசும் இல்லாதவர்களும்
அழகானவர்களும்
சகல ஞானத்திலும் தேறினவர்களும்
அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும்
ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும்
சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான்.
அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை கைவிடல என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரியம். ராஜ குலத்தாரிலும், அப்போ இந்த ராஜ வம்சத்திலே, யூதா கோத்திரத்திலே ராஜ வம்சத்திலே பிறந்தவர்கள், துறை மார்க்கத்தார், அதிகாரம் உள்ளவர்கள், நல்ல படித்தவர்கள், அழகுள்ளவர்கள், திறமையாக உள்ள வாலிபர்கள், இவங்க எல்லாத்தையும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பாபிலோனிய சிறையிருப்பிலே கர்த்தர் கொண்டு போகிறதற்கு அனுமதிக்கிறார். நேபுகாத்நேச்சார் இப்படிப்பட்ட சிலரை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போகிறான். அங்கே கொண்டு போய் கர்த்தர் எதுக்கு இவங்களை ஒப்பு கொடுத்தார்னா, இவங்களை பாவத்துக்காக அல்ல, அங்கே கொண்டு போய் தன்னுடைய நாமத்தை இவர்கள் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். அப்படி கொண்டு போகப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நிறைய பேரில் நமக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சது 4 பேர், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேர் மட்டும் நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து அதில் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்கள். அவங்களுடைய வைராக்கியம், அவங்களுடைய ஜெப வாழ்க்கை, அவங்க கர்த்தரை தேடின விதம், இதன் மூலமாக கர்த்தர் அவர்கள் மூலமாக அந்த 70 வருஷம் அந்த தேசத்திலே கர்த்தர் அவர்களை கொண்டு தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய மகிமையை கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அப்போ இவங்களை வந்து சில நேரத்தில் ஒப்பு கொடுக்கறது போல ஒப்பு கொடுத்தாலும் அங்கே ஆண்டவர் அவர்களை ஒரு மேலான ஸ்தானத்தில் வச்சார். ஒன்று நல்லா தெரியணும், கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் ஒப்பு கொடுக்கறது போல ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த இடத்துல அவங்க மேன்மையாக தான் இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. யோசேப்பு அவன் ஒப்பு கொடுக்கப்படுகிறான், தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவனை மீதியான இடத்துல விற்று போடுறாங்க, அவனை கொண்டு போய் கடைசியில் எகிப்தில் விற்று போடுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புடைய நிலைமை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே தான் போனார். உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் எங்கிருந்தாலும் உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. சரி, இன்னைக்கு வந்து இந்த லெவலோடு நிறுத்துறேன்னா, அதுக்கு பிறகு நான் ஸ்டார்ட் பண்ணோம்னா பெரிய சப்ஜெக்ட் வரும். இவங்களுடைய பாஷை, இவங்களுடைய பெயர், இவங்களுடைய உணவு, இப்படி பல விஷயங்கள் அடுத்து வரும். அடுத்து கர்த்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வரும். அதில் கை வச்சோம்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதில் வரும். அதனால் நான் இப்போது இன்றைக்கி இந்த லெவலில் இதை நிறுத்துகிறேன். ஏன் இவர்களுக்கு இந்த சிறையிருப்பு என்பதை மட்டும் இன்றைக்கி நான் சொன்னேன். இந்த சிறையிருப்புக்கு காரணம் மனாசேயின் கர்த்தரை விட்டு விலகின காரியம்தான் இந்த சிறையிருப்புக்கு காரணம். அந்த மனாசே கடைசி நேரத்தில் மனம் திரும்பின காரணத்தினாலே அவன் நாட்களில் கர்த்தர் வைக்காமல் அவனுடைய மகனாகிய யோயாக்கீம் காலத்தில் கர்த்தர் அதை நிறைவேற பண்ணினார். அப்படி நிறைவேற பண்ணினாலும் கூட ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதற்கு அவர் மறக்கவில்லை. அவங்கள வந்து ஒப்பு கொடுத்தது வந்து அன்பினால தான். ஒரு சிக்ஷையை கொடுத்து அவங்கள சீர்படுத்தி மறுபடியும் அவங்கள ஒழுங்குபடுத்துறது தான் கர்த்தர் நினைக்கிறார். அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 70 வருஷத்துக்கு பிறகு அவங்க நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தன்னுடைய தேசத்தில் எல்லாமே போயிடுச்சு, தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து உடஞ்சி போகிறாங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து பைபிளில் நீங்கள் வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் மட்டும்தான் புரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பலரை கர்த்தர் வச்சுருந்தார். இது அதை அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலே இருந்ததான இவங்கள தான் நமக்கு நல்லா தெரியும். யார் நமக்கு? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்கள தான் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சிறையிருப்பின் காலத்தில் இன்னும் சில ஹீரோஸ் இருந்தாங்க. அவங்கள நம்ம வந்து இதோட கனெக்ட் பண்ணி பார்க்குறதில்ல. அந்த நாட்களில் இருந்த அந்த சிறையிருப்பின் காலத்தில் இருந்த முக்கியமான சில ஹீரோஸ்லாம் பார்க்கும்போது இந்த எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள், ஆலயம் இடிக்கப்பட்டு கிடந்த அந்த காலத்தில் இருந்தவங்க, அவங்களும் அந்த காலத்தில் தான் இருந்தாங்க. அதே போல் தீர்க்கதரிசிகள், 12 சிறிய தீர்க்கதரிசிகள், அந்த தீர்க்கதரிசிகளுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறையிருப்பில் யோவேல் தீர்க்கதரிசியின் காலம், ஆமோஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிறையிருப்பின் காலத்திலே அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தெல்லாம் படித்து பாருங்கள். தேவாலயம் கட்டப்படுவதற்கான காரியம் செருபாபேலை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைப்பார். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படணும், அந்த ஆலயம் இப்போ இடிக்கப்பட்டு இருக்கிறது, அது கட்டப்படுவதற்கான தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். அந்த நாட்களிலே ஜபிக்கிற தானியலை வச்சுருந்தார். எழும்பி செயல்படுகிற நெகேமியாக்களை கர்த்தர் எழுப்பினார். இப்படி கர்த்தர் வந்து பலதரப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பினார். ஆக மொத்தத்தில் அந்த 70 வருஷம் அவங்களுக்கு ஒரு சிறையிருப்பின் காலமாக இருந்தாலும் அந்த 70 வருஷத்தில் தங்கள் குறைவுகளை அறிக்கையிட்டாங்க. அதனால தான் தங்கள் முன்னோர்களின் பாவத்தையெல்லாம் அறிக்கையிடுவாங்க. நெகேமியெல்லாம் பாருங்கள், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தாங்க என்று சொல்லியவன் பிதாக்களின் பாவத்திற்கெல்லாம் அறிக்கையிடுவான், அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு ஒப்பு கொடுப்பாங்க. இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது தங்களுடைய குறைவுகளை எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு அந்த 70 வருஷத்தில் அவங்கள ரீபில்ட் பண்ணார். அந்த ஆலயம் திருப்பி கட்டப்பட்டதுக்கு அப்புறம் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை திருப்பி கட்டப்பட்டுச்சு. அவங்க எவ்வளோ தூரம் ஆண்டவரை விட்டு விலகி போனாங்களோ அது எல்லாத்தையுமே கர்த்தரிடம் செய்கிறார். மறுபடியும் பாவ அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து தங்களை சரிப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாகவே கர்த்தர் அந்த 70 வருஷத்தை வச்சார். அந்த வருஷங்களிலே இவர்கள் நல்ல ஆண்டவருக்குள் தங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ள வச்சார். அவங்களை கர்த்தர் மறுபடியும் உருவாக்கினார். மறுபடியும் உருவாக்கி அதற்கு பிறகுதான் கர்த்தர் அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வரணும். அதனால் அவங்கள வந்து ஒரு புடமிடுகிற ஒரு காலமாக தான் இருந்துச்சு அந்த 70 வருஷம். அந்த 70 வருஷத்தில் கர்த்தர் அவர்களை நல்ல புடமிடுவதற்கு பலரை கர்த்தர் வந்து ரைஸ் பண்ணார் அந்த காலகட்டத்தில். அப்போது இந்த 70 வருஷம் சிறையிருப்பு என்பது முழு உலகத்திற்கும் கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா தானியலுடைய காரியம் பார்த்தீங்கன்னா தானியலுடைய காரியம் மட்டும், அது வந்து பாபிலோனிய சாம்ராஜ்யம் மட்டும் கிடையாது, மேதிய பர்சிய சாம்ராஜ்யம் இதெல்லாமே வரும். படித்து பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படித்து முடிப்போம். 4வது அதிகாரம், சாரி, 6வது அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கலாம்.
தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கௌரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது.
பாருங்க, தானியேலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பெல்சாத்சார் வருவான், அடுத்தது தரிய வருவான், அடுத்தது கௌரேஸ் வருவான். 4 ராஜாக்களின் காலத்தில் இந்த 70 வருஷத்தில் 4 ராஜாக்கள் வராங்க. பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடியும், அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வரும், அதுவும் முடியும். ஆனால் தானியலை மட்டும் கர்த்தர் நிற்க வச்சுட்டே இருப்பார். சாம்ராஜ்யங்கள் மாறும், ஆனால் தானியலுடைய நிலை மட்டும் மாறவே மாறாது. நாலு ராஜாக்கள் வருவாங்க, நேபுகாத்நேச்சார், அடுத்தது பெல்சாத்சார், அடுத்தது தரியும், நாலாவது கோரேஸ். கோரேஸுடைய காலத்தில் தான் அந்த சிறையிறப்பை விட்டவங்க வெளியே வருவார்கள். அப்போது நாலு ராஜாக்கள் அந்த இடத்துல மாறி இருக்கிறாங்க, ஆனால் தானியலை மட்டும் மாறவே இல்லை. ஆண்டவர் அவனை மட்டும் உயர்த்தி வச்சுருந்தார். காரணம், தன்னை தேடுகிறவர்களை கர்த்தர் என்றைக்குமே கைவிடுகிறதே கிடையாது. அப்போ இதன் மூலமாக ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. நாலு சாம்ராஜ்யங்களின் காலத்தில் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு. அப்படின்னா சாம்ராஜ்யங்களுக்குள் கர்த்தர் மெய்யான தெய்வம் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணார். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது தானியேலின் தேவனே தேவன் அறிக்கையிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவே அறிக்கையிடுறான், தானியேலின் தெய்வமே தெய்வங்கிறான். தரியு ராஜா அரசாட்டி அவன் சொல்கிறான், சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வித்த தானியேலின் தெய்வமே தெய்வம்னா. காரணம் என்ன? கர்த்தர் அவன் மூலமாக தன்னை மகிமைப்படுத்தினார். சொல்லப்போனால் நேபுகாத்நேச்சார்லாம் தானியேலு காலிலேயே விழுவான், அவன் காலில் விழுந்து அவனை தொழுது விடுவான், சாஸ்டாம காலிலே விழுந்துடுவான். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா, அதை பின்னால் வரும், அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா தானியேல் காலில் விழுந்து அவனுக்கு பலி செலுத்த சொல்லுவான், அவனுக்கு அவனுக்கு தெய்வ மாதிரி ஆக்கிடுவான், தானியேலுக்கு வந்து பலி செலுத்துங்கள்னுவான். அப்படி சொல்கிற அளவுக்கு கர்த்தர் தானியேலை உயர்த்துவார். காரணம் என்ன? கர்த்தரை தேடினாங்க. சரி, அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகையில் தான் வைக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எதுவுமே நடப்பது கிடையாது. கர்த்தரை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் ஒப்பு கொடுத்தாலும் அதையும் நன்மைக்கு எதுவாக செய்து நம்மை மறுபடியும் உருவாக்குவதற்கு தான் கர்த்தர் செய்கிறார். ஆனால் கர்த்தரை தொடர்ந்து தேடிட்டே இருந்தால் இப்படி ஒப்பு கொடுக்கப்படுதல் என்பது நம்ம வாழ்க்கையில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் கர்த்தரை சின்சியராக தொடர்ச்சியாக தேடுவோம். ஆண்டவரை விட்டால் தான் கர்த்தர் சத்துருக்களின் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். கர்த்தரை சரியாக தேடிட்டு அந்த பிரச்சனையை நமக்கு வராது. சரியா? ஆகையினால் தேவ பிள்ளைகள், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், ஏன் இந்த யோயாக்கீம் காலத்தில் சிறையிருப்புக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அது மட்டும் தான் சொன்னேன். அடுத்த வாரம், அடுத்த வாரம் மோஸ்ட்லி நமக்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்காது நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் நமக்கு ஆனிவர்சரி சர்வீஸ் இருக்கிறதுனால ஈவினிங் சர்வீஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் இதை நம்ம வந்து தொடருவோம். சரியா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோயாக்கீமுடைய காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் யூதாவை பாபிலோனிய சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்தார். இந்த பாபிலோனிய சிறையிருப்புக்கு கர்த்தர் ஏன் ஒப்புக் கொடுத்தார் என்கிற பின்னணியை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். முதல் ரெண்டு வசனத்தின் பின்னணியை நம்ம பார்த்தோம், ஏன் ஒப்புக் கொடுத்தார். அதற்கு காரணம், மனாசே அவன் ஆண்டவரை விட்டு முழுவதும் விலகி போன ஒரு ராஜா. கடைசியிலே மனம் திரும்பினதுனாலே அவன் காலத்தில் அதை செய்யாமல் ஆண்டவர் யோயாக்கீமுடைய காலத்திலே அதை செய்தார், ஒப்புக் கொடுத்தார். இப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டதான அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அதையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செஞ்சார். தன்னுடைய வார்த்தையில் ஆண்டவர் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறார். இந்த ஒப்பு கொடுத்தல் என்பது ஆண்டவர் அவர்களை முற்றிலும் கைவிட்டது கிடையாது. ஒப்பு கொடுத்தல் தான், கைவிடலை. கைவிட்டால் தான் பிரச்சனை. இது ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுத்து அவங்கள சரிப்படுத்துகிறார், அவ்வளவுதான். 70 வருஷம் சிறையிருப்புக்குள் ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை புடமிட்டார். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறதற்கு கர்த்தர் செய்தார். ஒரு பக்கம் அவங்களுக்கு தேசத்தை இழந்துட்டாங்க, தேவாலயத்தை இழந்துட்டாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற பலி செலுத்துறதை இழந்துட்டாங்க, இது எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் இழக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஆண்டவரை நம்ம எவ்வளோ தூரம் விட்டுட்டோன்ற ஒரு உணர்வை அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்குமே தேவாலயத்தை அவங்க அதிகமாய் மதிக்கிறவர்கள். அந்த தேவாலயம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவங்க நினைக்கும்போது அந்த சூழ்நிலையில் அவர்கள் மிகவும் வேதனையோடு கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். அதனால தான் தானியேல் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து தினமும் மூன்று விசை அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்திருக்கிறான். காரணம் என்ன? அந்த தேவாலயம் போயிடுச்சு. அந்த தேவாலயம் அது இருந்த இடத்தில் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். மறுபடியும் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வரணும், மறுபடியும் ஆலயம் கட்டப்படணும் என்கிற காரியத்திலே தான் அவன் அவ்வளவு தூரம் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த நாட்களிலே சில நல்ல தேவ மனுஷர்களை கர்த்தர் ஒரு பக்கத்தில் எழுப்பிட்டே தான் இருந்தார். எஸ்ரா, நெகேமியா போன்றவர்களை எல்லாம் கர்த்தரை எழுப்பினார். யோவேல் போன்ற தீர்க்கதரிசிகளை எல்லாம் கர்த்தரை எழுப்பினார். அவங்க எல்லாரும் வந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாங்க, தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. ஆண்டவர் அவர்களை கொண்டு தம்முடைய ஜனத்தை திடப்படுத்திட்டு தான் இருந்தார். அங்கே இருந்த சில நல்ல திறமையுள்ள வாலிபர்களை ஏன் கர்த்தர் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னா, அங்கே கொண்டு போய் அவர்கள் மூலமாக தான் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தானியேல் போன்றவர்களை கர்த்தர் பாபிலோனின் சிறையிருப்பில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட தானியேல் மூலமாக ஆண்டவர் சாம்ராஜ்யங்கள் மாறினாலும் தானியேலின் தேவன் மாறவில்லை. தானியேலை கர்த்தர் எந்த விதத்திலும் தாழ்ச்சி அடைவதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. காரணம், அவன் கர்த்தருக்கு உண்மையாயிருந்தான். கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறவர்கள் என்றைக்கும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. சாம்ராஜ்யங்கள் மாறும், ஆனால் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறவருடைய காரியங்கள் ஒருபோதும் தள்ளப்படுவது இல்லை. இதுதான் சாட்சி. தானியேலை யாராலும் வீழ்த்த முடியல. சாம்ராஜ்யங்கள் மாறுச்சு. நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு பெல்சாத்சார் வரான், ஆனால் பெல்சாத்சார் தானியேலை ஒன்றுமே பண்ண முடியல. பெல்சாத்சாருக்கு பிறகு தரிய வரான், அவனுடையும் அவனாலும் ஒன்றும் பண்ண முடியல. அதன் பிறகு கோரேஸ் வருகிறான், அதுவரைக்கும் தானியேல் தொடர்ந்து இருக்கிறான். அவனுடைய காரியம் ஜெயமாகவே இருந்தது. காரணம், அவன் கருத்தோடு ஜெபித்து ஜெயத்தை நிரந்தரமாக்கி கொண்டிருந்தான். அதுதான் அவனுடைய காரியம். கருத்தோடு ஜெபிக்கிறவங்க ஜெயத்தை நிரந்தரமாக்கி கொள்வார்கள். கருத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்களை சாம்ராஜ்யங்கள் மாறினாலும் அவர்களை யாராலும் மாற்ற முடியாது, அசைக்க முடியாது. ஸ்தோத்திரம். இதுதான் சாட்சி. கர்த்தர் இதற்கு பிறகு எப்படி அந்த தேசத்திலே பிசாசு அவங்களோடு போராடிச்சு எப்படி கர்த்தர் அவங்களுக்கு ஜெயம் கொடுத்தார் என்பதெல்லாம் மிகப்பெரிய சரித்திரம். அதை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் பாபிலோனிய சிறையிருப்பின் காரியத்தை ஆண்டவரே இன்றைக்கு அதன் காரணத்தை நாங்கள் அறிய எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. அதற்கு பின் இருக்கிற மிகப்பெரிய காரியங்கள், பிசாசனுடைய செயல்பாடுகள், அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அதன்படி நாங்கள் எச்சரிப்பாய் இருந்து நாங்களும் இந்த தேசத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்து கொள்ளுங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.